நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இயற்கையில பாத்தீங்கன்னா, கடவுள் படைப்புகள்ல பாத்தீங்கன்னா, நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம நம்ம இன்னும் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோம். விஞ்ஞானம் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு கருவியினால சில பல விஷயங்கள் தான் நம்மளால விடை கண்டுபிடிக்க முடிஞ்சது. குழந்தையரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடை தெரியல. பிறப்ப வந்து ஓரளவு கணிக்கலாம். ஒரு பெண் வந்து கர்ப்பமானால் அந்த கர்ப்பமுற்ற நாள்ல இருந்து 9 மாதங்கள் அப்படின்ட்டு அதை வேணா கணிக்கலாமே தவிர, அது கூட முன்ன பின்ன மாறி போயிடுது. ஒரு மனிதருக்கு இறப்பு எப்ப ஏற்படுது அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதுக்கு விடை கண்டுபிடிக்கல. இறப்பிற்கு அப்பால எப்படி இருக்கும் அதுவும் நம்மளுக்கு விடை தெரியல. இன்னும் பாத்தீங்கன்னா, இயற்கையின் வினோதங்கள்ல ஒண்ணு, நிறைய பேர் இந்த மரணத்தின் தருவாயில் மரணத்தையே வந்து எட்டி பிடிச்சிட்டு அப்புறம் வந்து அவங்க நம்ம கூட மனிதர்களோட மனிதர்களா இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கூட நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. புத்தகங்கள்ல படிக்கிறோம், செய்தித்தாள்கள்ல படிக்கிறோம், செய்திகள்ல கேக்குறோம். ஒரு குகை இருந்துச்சு, இருட்டா இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு புள்ளி மாதிரி ஒரு வெளிச்சம் இருந்தது, ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா, நான் அந்த கூரையில தொங்கிட்டு இருந்தேன், எனக்கு வந்து என் உடம்புலயே ஆபரேஷன் பண்ணது தெரிஞ்சது, என் உடம்புல வந்து வண்டி ஏறினது தெரிஞ்சது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்து உங்ககிட்ட அப்படி இல்ல, இப்படிதான் சொல்ல முற்பட்டேன், யாருக்கு அதுக்கும் விழல அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில் வியப்பா இருந்துட்டு இருக்குது. சரி, இப்பதான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? மரணத்திற்கு அப்பால் ஒரு மகா ஜோதி தரிசனம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ராஜயோகி பிரம்மகுமாரர் காளிதாஸ் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல மரணத்தை தொட்டு அதுல இருந்து மீண்டவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்ப அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வணக்கம் சார்.
வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்தித்ததில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாள். ஏனென்றால், இன்றைக்கு சுமார் 6 கோடி மைல் தொலைவில் உள்ள புளூட்டோ கிரகத்திற்கு இங்கே பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட நியூ ஹாரிசன்ஸ் என்ற செயற்கைக்கோள் சென்றுள்ளது. அது இன்றைக்கு மிக நெருக்கமாக, புளூட்டோ கிரகத்திற்கு மிக நெருக்கமாக 12,500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகளை 300 கவனிப்புகளாக பூமிக்கு தந்த வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புளூட்டோ கிரகம் இருக்கிறது என்று 1930, அதாவது 85 வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்த கிளைடி டாம்பாவ் என்ற ஒரு மிக அற்புதமான விஞ்ஞானி, அவருடைய சாம்பல் அடங்கிய 2 இன்ச் அலுமினிய கேப்சூல் முதல் அமெரிக்காவின் ஸ்டாம்ப் இது சம்பந்தமாக புளூட்டோ கிரகத்தை பற்றி வெளியிட்ட அமெரிக்க அரசு 1991 வெளியிட்ட ஒரு ஸ்டாம்ப், இது உட்பட 9 பொருட்களை அந்த புளூட்டோ கிரகத்திற்கு செலுத்தவிருக்கின்றார்கள். அது சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த 9வது கோள் என்று கருதப்படுவதால், உண்மையில் சொல்லப்போனால் சமீப காலமாக புளூட்டோ என்பது 9வது கோள் அல்ல, அது ஒரு சிறு கோள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. கைப்பர் பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோள்களின் கூட்டங்களில் ஒன்றாக முதன்மையாக அது கருதப்படுகிறது என்ற நிலை தற்போது இருந்தாலும், டாம்போ கண்டுபிடித்த காலகட்டத்தில் ஏன் 2010 வரை கூட அதை ஒரு 9வது கோளாகத்தான் கருதி கொண்டிருந்தோம். ஆக இப்பொழுது இதை பற்றி எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்களுடைய சாம்பல் இந்த பூமியில் பறக்கத்தான் செய்கிறது. யாராக இருந்தாலும் நாம் ஒரு நாள் மரணத்தை தழுவத்தான் போகிறோம். அப்படி ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட நான் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதுதான் கான்சியஸ்னஸ் அல்லது உணர்வு என்று சொல்கிறோம். உணர்வு என்பது என்ன? உணர்வு என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. மனிதர் என்பது ஒரு இனம், ஒரு ஸ்பெஷீஸ் என்று கொண்டால் இதை போன்று ஏராளமான இனங்கள் இருக்கின்றன. அப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு அடிநாதமாக இருப்பதுதான் இந்த உணர்வு. நம்மைக்கு இருக்குகின்ற அதே வழி, அதே உணர்வுகள், அதே வகையான எல்லா வகையான சென்சேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய புலன் சம்பந்தப்பட்ட நுகர்வுகள் எல்லாமே எல்லா மிருகங்களுக்கும் இருக்கின்றன. இது சிறு எறும்பாக இருந்தாலும் சரி, எலியாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, அது வழிபடும் போது துடிக்கிறது அல்லவா, அதுதான் வழி என்ற ஒரு உணர்வு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கின்றன. இந்த உணர்வு என்பது எல்லா மனித குலத்திற்கும் அடிப்படையாக இருப்பதால் தான் இதை கலெக்டிவ் கான்ஷியஸ் என்று சொல்லுகின்றார்கள். இதை மிக பிரபல உளவியல் நிபுணர் கார்ல் கெஸ்டாவ் யுங், சிஜி யுங் என்று சுருக்கமாக சொல்வார்கள். அவர் இதை பற்றி நமக்கு விரிவாக சொல்லியிருக்கின்றார். இதைத்தான் நமது வேதங்கள் எல்லாம் காயமே இது பொய்யடா, காற்றடித்த பொய்யடா என்றெல்லாம் கூட சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த உணர்வு என்பதை பற்றி நாம் அலசி ஆராய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுவதே இந்த உணர்வு இருப்பதால் தான். இன்னும் சொல்லப்போனால் த சப்ஜெக்ட் அண்ட் த ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். அதாவது அறியக்கூடியவர், அறிபவர், அறியக்கூடிய பொருள், இந்த இரண்டுமே போத் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இரண்டுமே இந்த உணர்வாகத்தான் இருக்கிறது. அதனால் தான் இந்த உணர்வை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக கடினமாக இருக்கிறது. எப்படி இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்வது? ஒரு தொட்டிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறு எறும்பு இந்த தொட்டிக்கு வெளியே என்ன இருக்கிறது என்று எண்ணுவதைப் போல மனித குலத்திற்கு சவால் விடுவதாக இருக்கிறதோ அதை போலவே தான் உணர்வு. ஏனென்றால் அறிபவரும் உணர்வே தான், அறியக்கூடிய விஷயமும் உணர்வே தான் என்று இருக்கக்கூடிய நிலையில் தான் இது சம்பந்தமான சிரமங்கள், கடினங்கள் உணர்வதில் நமக்கு ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட உணர்வை மையமாக வைத்துத்தான் நாம் வாழ்கிறோம். வாழ்க்கை என்பது என்ன? வந்தோம் என்று சொல்கிறோம், அதாவது பிறப்பு. போனோம் என்பது இறப்பு. வந்தோம் போனோம் இதுதான் வாழ்க்கை. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடைவெளி தான் வாழ்க்கை. இந்த இடைவெளிக்கு பிறகு என்ன நிகழ்கிறது? இடைவெளி என்று சொன்னாலேயே அதற்கு முன்பும் ஏதோ இருக்கிறது, பின்பும் என்ன இருக்கிறது என்று பொருள். முன்பு என்ன இருக்கிறது என்று ஆராய்வதற்கு சொல்வதற்கு மொழி இல்லை. என்றால் குழந்தைகளாக பிறந்தவர்கள் தன்னுடைய முந்தைய அனுபவத்தை சொல்ல இயலாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் மொழிகளை கற்று உணர்வதற்கு சில வருடங்கள் ஆகின்றன. ஆனால் பிந்தைய என்பது முழுமையாக நன்கு அறிவு உணர்ந்து முதிர்ந்த எல்லா அனுபவங்களும் நிரம்பப்பட்ட வயதான காலத்திலோ அல்லது அடல்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலோ நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அந்த வாழ்க்கைக்கு பின்னே ஏற்படக்கூடிய மரணங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் நிஜத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிஜத்தைத்தான் இப்பொழுது நாம் ஆராய இருக்கின்றோம். அந்த நிஜம் என்பது உண்மையில் அதிர்ச்சி தரக்கூடியதோ அல்லது துன்பம் தரக்கூடியதாகவோ இருப்பதில்லை. மாறாக அது ஒரு புதுமையான ஊருக்கு, வீதிக்கு நம்மை உலாவாக அழைத்துச் செல்கிறது.
நீங்க சொன்ன மாதிரி குழந்தை வந்து அதற்கு சொல்ல தெரியாது, அதற்கு முன்னால என்ன நடந்தது, அந்த பதிவுகள் இருந்தாலும் கூட அதனால சொல்ல தெரியாது. சில பேர் வந்து போன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில பதிவுகள் கொஞ்ச காலம் வரைக்கும் தொடருது. அதனாலதான் நமக்கு வந்து சில பேரை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஒருத்தரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது ஒரு கோபம் ஏற்படும் இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் அந்த பதிவுகள் தொடர்ந்துட்டு இருக்குது. அது சொல்லுவாங்க இல்லையா, விண்டவர் கண்டிலர், கண்டவர் வெண்டிலர். மரண அனுபவங்கிறது வந்து அதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத விவரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அனுபவம் இல்ல. சரி, இப்ப மரண அருகாமை அனுபவம்,
அதாவது நீங்கள் சொன்னீர்கள் விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர் என்று. இதை நம்ம கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் என்று அவர் நல்ல ஒரு அருமையான வரிகளை போட்ட டி எம் சவுந்தரராஜன் அவர்களால் பாடப்பட்ட பாடல். அந்த ஞாபகத்துக்கு வருவதால் பகிர்ந்து கொள்கிறேன்.
சரி, மரண அருகாமை அனுபவம் இத நிறைய வந்து உங்க புத்தகத்துல மரணத்திற்கு அப்பால் ஒரு மகாஜோதி தரிசனத்துல நீங்க எழுதியிருக்கிறீங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
அதாவது மரண அருகாமை அனுபவங்கள் என்பது சிலருக்கு மரணம் வயது முதிர்ந்த இயற்கையான காரணங்களால் நிகழலாம். த ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய உடல் இயலாமை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய மரணங்கள், அது இயற்கை மரணங்கள் என்று சொல்லப்படும். இன்னும் சிலருக்கோ கொள்ளை நோய்கள் என்று சொல்லக்கூடிய காலரா போன்ற நோய்கள், அது இப்போது இந்தியாவில் இல்லை, அதாவது அதிகமாக இல்லை. இதை போன்ற நோய்கள், ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய நோய்கள், கிட்னி டிசீசஸ், ஆக்சிடென்ட், அகால மரணங்கள், இவற்றையெல்லாம் நம்ம அகால மரணங்கள் என்று சொல்கிறோம். அதாவது உரிய காலத்தில் நிகழாமல் முன்னமே நிகழக்கூடிய மரணங்கள் என்று சொல்கின்றோம். இந்த அகால மரணங்கள் நிகழ்ந்த நிகழ்வு பொதுவாக அல்லது சில நேரங்களில் வயதானவர்கள் கூட திரும்பி வந்திருக்கிறார்கள். அதாவது மரணம் என்பது அவர்களுக்கு நேர்ந்து விடுகிறது ஒரு காலகட்டத்தில். அந்த மரணம் நிகழ்ந்து விடுகிறதா என்பதை ஆராய்வதற்காக பல்வேறு காரணிகள் வைத்திருக்கின்றார்கள். ஹார்ட் பல்ஸ் ரேட்டு, இந்த மாதிரி அவங்க மெடிக்கல் ரீதியாக பல வகையான டெஸ்ட் சோதனைகளை மருத்துவர்கள் செய்துவிட்டு இறுதியாக அவர்கள் பிரெயின் டெத் நிகழ்ந்து விட்டது என்று சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அது நிகழ்ந்து விட்ட பிறகு எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள், இதுதான் மரணம் ஆகி போச்சு, அவர் இறந்துட்டாருன்ட்டு. அந்த காலத்தில் வந்து அவங்க திடீர்னு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்குமோ அல்லது கொஞ்ச நேரம் கழிச்சோ அவங்க திடீர்னு திரும்பி வந்துடுறாங்க. அவங்க உடம்புல வந்து லேசான அசைவுகள் ஏற்படுது. அந்த நேரத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய பல்ஸ் ரேட் எல்லாமே சடனாக ஷூட் அப் ஆகுது, அவங்களுடைய ஹார்ட் ரேட் பழைய எப்படி நார்மலாக ஆகுது, அவங்களுடைய ரத்தத்துடைய அந்த சர்க்குலேஷன் இது ஆக்சிமீட்டர் எல்லாமே கரெக்டாக காட்டுது. அப்போது இதை வந்து மருத்துவர்கள் பார்க்குறாங்க மறுபடியும், அட்டனா என்ன இப்படி பொழைச்சிட்டாரு, அப்படின்னு அவங்களை ஆச்சரிய வயப்பட்டவர்களாக அவர்கள் மறுபடியும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சரியான முறையில் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள இருதயத்தை மறுபடியும் இயக்குவித்தல் அது நிகழ்த்தும் பொழுது இது போன்று நிகழ்கிறது. அப்போ அந்த குறுகிய காலத்தில் அவங்க வந்து டெத்துன்னு சொல்லப்பட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க மறுபடியும் திரும்பி வர்றாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க என்ன பண்ணனாங்க அப்படிங்கிறது இந்த சைட்லேருந்து பார்க்க நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அவங்கள திரும்பி வந்து அவங்க முன்னால் கேட்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். இதை பற்றி பேசும்பொழுது இது இரண்டுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று பிரெயின் பேஸ்டு சைக்காலஜி என்று சொல்லுவேன். இரண்டு வகையான மருத்துவர்களும் இருக்கிறார்கள். ஒன்று இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு வகையான மருத்துவர்கள், இன்னொன்று நம்பிக்கை என்று சொல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் இரண்டையும் அறிவியல் நடுநிலைமையோடு அறிவியல் அணுகுமுறையோடு அதே நேரத்தில் ஏற்கனவே தன்னுடைய மனதில் ஒரு புது கருத்துக்களை பதிய வைத்து கொண்டு இதைத்தான் ஆதாரமாக கொண்டு செயல்படுவேன் என்பது போல ஆக்சியமேட்டிக் ஸ்டார்ட் என்று சொல்லுவோம். ஒரு ஆதார புள்ளியை அதாவது மரணத்துக்கு அப்பால் இப்படி தான் இருக்கும் என்று அவர்களாகவே ஒரு கன்ஜெக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து அமைவு நிலைக்கு செல்லாமல் அவர்கள் நடந்ததை அறிவியல் ரீதியாக பகுப்பாய்ந்து முதல்ல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த சயின்டிஃபிக் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி சின்க்ரனைஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் நிறையா இருக்கு. இது போன்ற துறையில் ரொம்ப சிறப்பு பெற்றவர் கடந்த 50 ஆண்டுகளாக தன்னுடைய ஆராய்ச்சி தொடர்ந்துட்டுருக்கிறவர் ரேமாண்டு மூடி ஜூனியர். இவருடைய புத்தகம் லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்பது இது போன்ற விஷயங்களுக்கு லைஃப் ஆஃப்டர் லைஃப்னு எழுதியிருக்காரு, லைஃப் ஆஃப்டர் டெத் எழுதியிருக்காரு, லைஃப் ஆஃப்டர் லைட் எழுதியிருக்காரு. இவையெல்லாம் அவருடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அவர் தான் அப்பளுக்கு இல்லாத ஒரு நடுநிலைமையோடு அவர் உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானி, எல்லாவற்றையும் அறிவியல் கண்ணோடு பார்க்கக்கூடியவர். அதே நேரத்தில் அவர் அந்த ஆராய்ச்சியை பற்றி ஆரம்பிக்கும் பொழுது அவர் 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார். எந்த மத சார்பும் இல்லாமல், எந்த வகையான கருது நிலையும் இல்லாமல், எந்த வகையான ஹைப்போதட்டிக்கல் ஸ்டார்ட், எந்த வகையான ஆக்சியமேட்டிக் பேஸ் எதுவுமே இல்லாமல் அவர் தொடர்கிறார் தன்னுடைய ஆராய்ச்சிகளின் வாயிலாக பல்வேறு வழக்குகளை. வழக்குகள் என்று சொல்வதற்கு என்ன காரணம், இது டிஃப்ரெண்ட் கேசஸ். அந்த மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் இறுதியில் தன்னுடைய முடிவுகளை ஒரு தொகுப்பாக வெளியிட்டார். பின்னாளில் ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டது. இதுதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். அதாவது அந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப்ங்கிற புத்தகம் எல்லாம் எப்படி அந்த ஆராய்ச்சிகள் எப்படி தொடரப்பட்டன. இதற்கு முன்பு இன்னும் ஒன்று சொல்லியாக வேண்டும். அதாவது பொதுவாக இது போன்ற சப்ஜெக்ட்ஸ் இது போன்றவற்றையெல்லாம் ஆராய்வதற்கான ஒரு பிரிவை பேராசைக்காலஜி என்று சொல்கிறார்கள். பேராசைக்காலஜி என்றால் அதில் இனிஷியலாக ஆரம்பத்தில் 3-4 வெரைட்டி வச்சு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிகாக்னிஷன், அதாவது முன்னமே நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னமே சொல்லிடுறாங்க. அடுத்த மாதம் இந்த இடத்துல ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இது ஏதோ நம்ம ஒரு ஜோக்மா நினச்சக்கூடாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தீர்க்க தரிசிகள்லாம் இருக்காங்க, உலக புகழ் வாய்ந்த தீர்க்க தரிசிகள்லாம் இருக்காங்க. நாட்டு டேம் பகுதியை சேர்ந்த நாஸ்டர் டேம் இஸ் ஃபேமஸானவர். அதே நேரத்தில் ஜீன் டிக்சன் அமெரிக்காவை சேர்ந்த பெண்மணி, அவர் ஜான் எஃப் கென்னடியுடைய மரணத்தையே முன்கூட்டி சொன்னவர். அப்பொழுது அவர் நம்பவில்லை கென்னடி, செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் மீறி அவர் சென்றார், தன் உயிரை இழந்தார். இது அந்த காலத்தில் இருந்தால் கூட அமெரிக்காவின் பிரபல சிஐ நிறுவனம் அதாவது அமெரிக்க உளவுத்துறை அந்த பெண்மணியின் உதவியை கூட நாடி இருக்கிறது என்பது மிகவும் அதிசயிக்கத்துக்கு உண்மை. ஆக ப்ரிகாக்னிஷன் என்று சொல்லக்கூடிய முன்னுணரும் சக்தி இது ஒன்று. அடுத்தபடியாக டெலிபதி. டெலிபதி என்பது மனிதர்கள் புலன்களின் உதவி இல்லாமல் ஒருவருக்கொருவர் மனதின் மூலமாக தொடர்பு கொள்வது. அது எப்படி என்று சொன்னோம்னா இமெயிலெலாம் இப்போ வந்துருச்சு. இந்த காலத்தில் இமெயில் என்பது வந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்போலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சாதனம் ஒன்று வரப்போகிறது, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கப் போகிறது என்று அன்று யாராவது சொல்லியிருந்தால் அவரை எள்ளி நகையாடி இருப்பார்கள், இமெயில் எல்லாம் வராது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து அது சாத்தியமாகிருக்கு. இதே போலவே தான் இப்பொழுது விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது மனதால் எதையும் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்று வெளிநாட்டு விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சி இப்பொழுது பிரான்சில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கூறுகிறார், அதாவது ரோபோவுடைய கைகளை கூட தூரத்திலே உட்கார்ந்தபடியே எந்த வகையான ஆதாரமும் இல்லாமல் அதை வந்து இயக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சைக்கோகைனசிஸ், மனம் மூலமாக பிசிக்கல் ஆக்ஷன், பௌதிக இயக்கம், நிஜத்தில் நம்ம நகர்த்துறது பொருட்களை. இது ஸ்பூன் வளைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. யூரி கெல்லர் அவர் ரஷ்யாவில் இருக்கார், அவர் இதில் ரொம்ப ஃபேமஸானவர். இது ஒன்று சைக்கோ கைனசிஸ் என்று சொல்கிறோம். அடுத்தபடியாக டெலிபதி என்பது மனம் ரீதியான உரையாடல். மனதுக்குள்ளேயே ஒருத்தரை பற்றி நம்ம நினச்சி அவங்கக்கிட்ட தாட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம தாட்டை வந்து அவங்க கேட்ச் பண்ணிட்டு திடீர்னு அதாவது நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது ஒரு மைல்டு டெலிபதி, இதுதான் டெலிபதினு சொல்ல முடியாது. டெலிபதியின் ஒரு ஆரம்ப கட்டம் இது. ஆனால் உண்மையிலேயே டெலிபதி என்று சொல்வது மனம் ரீதியாக பல விஷயங்களை, உலகியல் ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீக விஷயங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மனதின் மூலமாகவே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பு, மனம் சார்ந்த ஒரு தொடர்பு, அதுதான் நம் டெலிபதி என்று சொல்கிறோம். இது மூன்று. அடுத்தபடியாக அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்சஸ், OOBE என்று சொல்லுவோம், உடல் வெளி அனுபவங்கள். இதில் செலியா கிரீன் போன்ற விஞ்ஞானிகள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், அவர்கள் செய்த ஆராய்ச்சிகள் எல்லாம் உலகத்தால் இன்றளவும் போற்றப்படுகிறது. உடல் வெளி அனுபவங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திடீரென உடலை விட்டு ஒருவர் வெளியே வருகிறார். இது எப்படி சாத்தியம் என்று நாம் நினைப்போமானால், இதைத்தான் நாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் பாடி, எலும்பும் சதையாலுமான உடல், அதுக்குள்ள ஒளிமயமான ஒரு உடல் இருப்பதாக சொல்கிறார். இட் இஸ் கால்டு சட்டில் பாடி. இந்த சட்டில் பாடி அல்லது ஆஸ்ட்ரல் பாடி, லைட் பாடி, ஆஞ்சலிக் பாடி என்று பல்வேறு வகையான வார்த்தைகளை, டெர்மினாலஜி யூஸ் பண்ணி நம்ம அவற்றை சொல்கிறோம். இந்த உடல் வெளி அனுபவங்கள் என்பது உடலை விட்டு ஒருவர் பிரிகிறார், அதாவது எலும்பும் சதையானமான ஒரு உடலை விட்டு அந்த ஒளி உடல் என்று சொல்லக்கூடியது பிரிகிறது. இப்பொழுது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், உங்களது பெயர் முருகன் என்று வைத்துக்கொள்வோம். முருகன் என்பது அந்த உடல் சார்ந்த பெயர். இப்பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒளி முருகன், முருகன் ஒளி சூட்சம உடல், அந்த சூட்சம உடல் ஒளி உடலோடு ஒளி முருகன் வெளியே வருகிறார். அவர் திரும்பி தன்னை பார்க்கிறார், என்ன நான் இங்கே நின்றுருக்கேன் அங்கே நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அங்கிருந்து அந்த பாடிக்குள்ளே நுழையிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பொதுவாக அந்த அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களாம் உள்ளே வர்றதில்லை, பட் மரண அருகாமை அனுபவங்கள்லாம் அவங்க தானாக உள்ளே நுழைய முயற்சிம்னா. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது. அவுட் ஆஃப் த பாடிங்கிறது வந்து தானாக தன்னிச்சையாக நிகழ்வது, எந்த நேரத்தில் வேணாலும் நிகழலாம். மரண அருகாமை அனுபவங்கள் என்பது நிச்சயமாக மரணத்துக்கு தொட்டவங்க தான் போகும் அனுபவம் பண்ண முடியும். இதைத்தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்று இன்றும் சொல்கிறார், மரண அருகாமை அனுபவங்கள்.
இப்போ அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்களே, இதுதானே நம்மளுக்கு அந்த காலத்துல சித்தர்களும் பண்ணியிருக்கிறாங்க?
நீங்க சொல்றது முற்றிலும் முற்றிலும் உண்மை. அதாவது கணிதம் முதற்கொண்டு விஞ்ஞானத்தின் பல்வேறு விஷயங்களுக்கு ஆதாரமாக இருப்பது இந்தியா, பாரதம். அதே போன்றுதான் கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற அந்த சித்தர்கள், அதாவது பல்வேறு வகையான தூரம் விட்டு தூரம் செல்லும் பொழுதெல்லாம் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு இடத்தில் இருந்தபடியே இன்னொரு இடத்தில் பிரசன்னமாவது, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி தருவது, அவர்களுடைய மனோ இச்சைகளை பூர்த்தி செய்வது என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய உடல் வெளி பயணங்கள் மூலமாக அற்புதங்கள் நிகழ்த்தியிருப்பதாக கல்வெட்டுகள் நமக்கு சொல்கின்றன. ஆகவேதான் நம்ம இப்பொழுது இந்தியா என்பது இதற்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கிறது. பூஜ்யத்தை கண்டுபிடித்ததும் இந்தியா என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் விண்வெளியில் இவ்வளவு தூரம் செல்வதற்கு காரணம் இந்தியாவின் ஆரியபட்டா போன்ற அந்த காலத்து விஞ்ஞானிகள். அவர்கள் தேர் ஆல்சோ அஸ்ட்ராலஜிஸ், தேர் ஆல்சோ அஸ்ட்ரானமர்ஸ். ஏனென்று சொன்னால் அவர்கள் கோள்களின் இயக்கத்தை ஏதோ ஒரு வகையான மெத்தட் அவங்க வச்சிருக்காங்க. நாட் சயின்டிபிக் டெலிஸ்கோப் அவங்ககிட்ட இல்லை, ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இல்லை, ரேடியோ அஸ்ட்ரானமி நோ, அதே நேரத்தில் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன மெத்தட்னு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் மாறாததற்காக வேதங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்படக்கூடிய விஞ்ஞான விஷயங்களை இன்றைக்கும் நமக்கு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுத்து சொன்னால்தான் இந்தியர்கள் உணர்வார்களே. நம்ம
என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? மரண அருகாமை மற்றும் உடல்வெளி அனுபவங்களை பத்தி நம்ம கிட்ட விரிவா விளக்கிட்டு இருக்கிறாங்க ராஜயோகி பிரம்மகுமாரர் காளிதாஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243155. நமது பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு வசதியாக. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.